Today we are celebrating the disappearance day of His Divine Grace Srila Bhaktisiddhanta Saraswati Goswami Maharaj Prabhupada.
இன்று நாம் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜ் அவர்களின் மறைவு நாளை கொண்டாடுகிறோம்.
Who we mostly know as being the spiritual master of His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada.
நாம் அவரை ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாத் அவர்களின் ஆன்மீக குருவாக நாம் அறிவோம்.
Srila Bhaktisiddhanta Saraswati Thakur is a tremendous, towering Vaishnava personality.
Srila Bhaktisiddhanta Saraswati Thakur avargal miga uyirnda Vaishnavar avar.
It's a very special day for all of us to remember the appearance, disappearance and empowered activities of great Vaishnavas.
So miga uyirnda Vaishnavargalin piranda naal maraindha naal avargalude seyalgalai nenaivu kolluvathu namakku migavum mukkiyamaanadhaagum.
This remembering Srila Bhaktisiddhanta Saraswati Thakur is especially for myself special occasion.
Srila Bhakti Siddhanta Saraswati Thakur avargalai nenaivu kolluvathu enakku miga mukkiyamaga enakku miga mukkiyamaana naal.
As I spent a considerable portion of my life researching about and writing about Srila Bhaktisiddhanta Saraswati Thakur.
நான் என்னுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரின் அவருடைய பற்றி ஆராய்ச்சி செய்துள்ளேன்.
For a book which we pray that will be released within a few months.
இன்னும் சில மாதங்களில் அந்த புத்தகம் வெளியிடப்பட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.
Bhaktisiddhanta Saraswati Thakur himself stated parampara jano bhalo mate. We should know very well what is parampara.
ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவர்கள் அவர்களே கூறியிருக்கிறார், நாம் இந்த பரம்பரை என்பது என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று.
That means that we should know what is the principle of parampara.
இந்த பரம்பரை என்பதனுடைய சாரத்தை, சத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
And we should also know the personalities who have actually made the chain. They have been the links in the chain of passing Krishna consciousness down through the ages.
பல்லாண்டு காலங்களாக இந்த கிருஷ்ண பக்தியை பரப்பி ஒரு சங்கிலி தொடர் போல் பரப்பியவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
So there is a lot of service required to bring to the attention of the world the extraordinary activities and teachings of all the members of our parampara.
So in the ulagathirku inda adbhutamana seyalgalai theriyapaduthuvadharku inda paramparai patri solluvathu avashyamagirathu.
Srila Bhaktisiddhanta Saraswati Thakur appeared in this world in
1875 varidam Srila Bhaktisiddhanta Saraswati Thakur avargal inda ulagathil avadharithar.
In English we use these words appear and disappear.
ஆங்கிலத்தில் தோன்றுவது மறைவது என்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம்.
As translations of the Sanskrit avibhav and tirobhav.
சமஸ்கிருதத்தில் இது அவிபாக் அண்ட் திரோபாக் என்று கூறப்படுகிறது.
We don't generally say that a Vaishnava is born. We don't use the word janma.
நாம்
generally
ஜென்ம என்ற வார்த்தையை பயன்படுத்துவதில்லை. அதாவது வைஷ்ணவர் பிறந்தார் என்று நாம் கூறுவது இல்லை.
And we definitely don't use the word die.
அதே போல அவர் இறந்தார் என்ற வார்த்தையும் நாம் பயன்படுத்துவது இல்லை.
Rather the appearance and disappearance of great Vaishnavas are compared like that of Bhagavan himself to the appearance and disappearance of the sun.
சோ பகவானுடைய தோற்றத்தையும் மறைவையும் நாம் சூரியனுடைய தோற்றத்தையும் மற்றும் தோற்றம் மற்றும் மறைவுக்கு ஒப்பிடுகிறோம். அதே போல வைஷ்ணவர்களையும் அவருடைய பிறப்பு தோற்றமும் மறைவும் சூரியனுக்கு ஒப்பாக கூறுகிறோம்.
Just as the sun appears and disappears, but is not born and does not die each day, so the great Vaishnavas appear and in certain course of time disappear from this world.
Suryan thorngigirathu maraigirathu adu pirappado irappado illai adhe pole oru kurippitta kaala kattathil vaishnavargal thondugirargal piragu maraigirargal.
So Srila Bhaktisiddhanta Saraswati Thakur appeared in this world in 1874 in Puri Dham.
Puri Chetratil Srila Bhaktisiddhanta Saraswati Thakur avargal 1875-ஆம் வருடம் தோன்றினார்கள்.
As the son of Srila Bhaktivinoda Thakur.
Srila Bhaktivinoda Thakur அவருடைய மகனாக அவர் பிறந்தார்.
He was also a vast, towering figure in the history of Vaishnavism.
அவருடைய தந்தையும் இந்த வைஷ்ணவர்களுடைய சரித்திரத்தில் மிக உயர்ந்த மிக பிரபலமான ஒரு வைஷ்ணவராக இருந்தார்.
It's a great job that we as the followers of these great devotees, we have to bring to the attention of the world who are these great personalities.
இந்த உலகத்திற்கு இந்த உத்தமமான நபர்கள் யார் என்பதை கூறுவது நமது கடமையாகிறது.
So there are so many incidents that can be described.
அவருடைய வாழ்க்கையில் அநேக நிகழ்ச்சிகளை நாம் விளக்கலாம்.
Maybe this evening I'll give more of a what could be called a biographical overview.
So indri maalai avarude vaalkai patri oru vilakkurai naan kurigiren.
How just I can summarize now how from the very beginning of his life the young child who was named Bimala Prasad showed all the symptoms of a great devotee.
Avar kulandiyaga irumbodhu Bimala Prasad endru peyar appozhudhe avar oru sirandha bhaktarkana arigurigalai thottri kaanvithar.
And even in his childhood, youth, all through his life, there was never any symptom of him being anything but a great devotee of Krishna.
அவருடைய சிறு குழந்தையாக இருக்கும்போதும் சரி, அவர் வாலிபனாக இருக்கும்போதும் சரி, அவர் கிருஷ்ண பக்தர் என்பதை தவிர வேற எந்த விதமான அறிகுறிகளும் அவரிடம் தென்படவில்லை.
Although in his childhood and youth he was a brilliant, a prodigy in mathematics and astronomy.
அவர் குழந்தையாக இருக்கும்போதும் வாலிப பருவத்திலும் விஞ்ஞானத்து ஜோதிட சாஸ்திரத்திலும் கணித சாஸ்திரத்திலும் மிகவும் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார்.
But that never detracted from his intense devotional service to Krishna.
ஆனால் அது அவருடைய கிருஷ்ண பக்திக்கு இடையூறாக இருந்தது இல்லை.
So he although he was this apparently the son of Bhaktivinoda Thakur, he acted more like the disciple of Bhaktivinoda Thakur.
அவர் பக்திவினோத தாக்கர் அவர்களின் மகனை போல பார்வைக்கு தென்பட்டாலும் அவர் பக்திவினோத தாக்கரின் ஒரு சிஷ்யராகவே இருந்தார்.
The relation between them was never like that of an ordinary mundane father and son.
அவர்களுக்கு இடையே உள்ள உறவு சாதாரண பௌதிக தந்தை மகன் உறவு போன்று இருந்ததில்லை.
Srila Bhaktisiddhanta Saraswati Thakur is famous as he was called the Lion Guru.
அவர் Srila Bhaktisiddhanta Saraswati Thakur அவர்கள் ஒரு சிம்ம குரு சிங்க குரு என்று போற்றப்பட்டார்.
Actually the term you in ISKCON we say Sima Guru, but the actual term given in the literature about him is Acharya Kesari.
Acharya. நாம் அவர்களை சிங்கம் போன்ற குரு என்று கூறுகிறோம். ஆனால் நமது இலக்கியங்களில் அவர் ஆச்சாரிய கேசரி என்று கூறப்படுகிறார்.
Do you have this word in Tamil also, Kesari?
Kesari, sorry. Some people
Kesari means lion. It's a synonym of lion.
Sir, Kesari என்றாலும் சிங்கம் என்றுதான் பொருள். In Kannada.
Kannada, it's common.
Sanskrit.
Sanskrit, of course. Singha and Kesari. Keshari, above the only lion. So, he was known as the Lion Guru for his forceful attacks on everything that was not pure devotional service.
அவருக்கு அந்த சிங்க குரு என்று ஏன் பெயர் வந்தது என்றால் அவர் இந்த பொய்யான பக்திகளை மிகவும் வன்மையாக கண்டித்தார்.
And especially he attacked all misrepresentations of Chaitanya Mahaprabhu's movement.
முக்கியமாக சைத்தன்ய மகாபிரபு பற்றிய தவறான கருத்துக்களை அவர் கண்டித்தார்.
At that time, in the name of Chaitanya Mahaprabhu, so many bogus people were doing so many bogus things.
அந்த காலத்தில் சைத்தன்ய மகாபிரபுவின் பெயரால் அநேகம் பேர் போலியான விஷயங்களை கற்பித்து வந்தார்கள்.
And Srila Bhaktisiddhanta Saraswati Thakur stood against all of this.
இதற்கு எதிராக ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் அவர்கள் இதற்கு எதிராக மாறுபட்ட கருத்துக்களுக்கு எதிராக ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி அவர்கள் வன்மையாக கண்டித்தார்.
And he also stood very strongly against Mayavad, impersonalism.
அதே போல மாயாவாதம் எதிராகவும் அவர் வன்மையாக கண்டித்தார்.
And yeah, like I said, against everything that was not pure devotional service.
So evai evai unmiyana sariyana bhakti illayo avigalellam avar migum vanmiyaga kandithar.
He was also a great opponent of adyokhikta, which is a Bengali translation of a Sanskrit word which can be translated in English as empiricism.
Yes.
Empiricism. It means pratyakshavad, I suppose, is another way of saying it. So, that you only believe what you see.
So naam yedai paarkiramo,
which is the basis of modern so-called science.
In the tarkalika vignanathil naam yedai kaangiramo adu mattumdan unmai endru koorugirathu. Idharku pratyakshavadam endru peyar. Idaiyum avar unmaiyaga kandithar.
So he would always point that beyond the range of our senses is the transcendental.
So அவர் வாதிடும் போது இந்த ஆன்மீகமானது நமது புலன்களுக்கு அப்பாற்பட்டது என்று
கூறினார். லக்ஷணம், தி வெரி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் தட் விச் இஸ் அச்சிந்திய, இன்கன்சீவபிள்.
ஸோ நாம் நினைக்க எண்ணி பார்க்க முடியாதது என்றால் அதனுடைய முக்கியமான குணம் என்னவென்றால்
is that it is not within the scope of human reason.
அது நம்முடைய மனித ஆராய்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டது.
So it is useless to try to understand the transcendental by mundane intellectual efforts.
எனவே இந்த ஆன்மீக விஷயங்களை நமது பௌதிக அறிவை கொண்டு ஆராய்ச்சி செய்ய முற்படுவது ஒரு பயனளிக்காத விஷயம் என்று.
As he would say, it is like trying to place an elephant on a plate.
இது இந்த முயற்சியானது ஒரு யானையை ஒரு தட்டின் மீது வைப்பதற்கு முயல்வதை போன்றதாகும்.
The example is apt.
இது மிகவும் பொருத்தமான உதாரணமாக இருக்கிறது.
Plate is not very big.
ஒரு தட்டு என்பது மிக பெரியதல்ல.
An elephant is very big.
ஆனால் ஒரு யானையோ மிக மிக பெரியது.
So it is not possible to put something very big into something very small.
எனவே மிக பெரிய வஸ்துவை ஒன்றை ஒரு சிறிய பொருளில் வைப்பது முடியாத காரியம்.
So in the same way, the subject matter of Krishna is far greater than our tiny little brain power.
இதே போலதான் கிருஷ்ணரை பற்றிய விஷயங்களும் நமது மிகச்சிறிய மூளையினுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது.
Regarding brain power, I mean, even from the mundane point of view, his intellectual capacity was extraordinary.
நாம் போதிகமாக பார்க்கும்போது கூட அவருடைய அறிவானது மிக மிக அதிகமாக இருந்தது.
As I was saying, practically from his childhood, he was a brilliant prodigy in astronomy, which is based on mathematics.
நான் முன்பே கூறியபடி அவர் சிறு வயதிலேயே ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். இந்த ஜோதிட சாஸ்திரம் கணித சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டது.
Nowadays, for all the for engineering or physics or astronomy, all the calculations are done by computer.
இப்போ இந்த காலத்தில் இன்ஜினியரிங், இயற்பியல், வானியல் போன்றவை எல்லாம் கம்ப்யூட்டரை கொண்டு ஆராயப்படுகின்றன.
Which makes the brain dull, actually.
இதனால் நமது மூளைக்கு மூளையினுடைய திறன் குறைந்து விடுகிறது.
But traditionally, one could not begin to approach these sciences unless one had a very good grasp of mathematics. An ability to work out various calculations in the head.
So in the Kanidatai, please repeat it.
Yeah, and previously one could not even begin to approach such sciences unless he had a very good grasp of mathematics.
இது போன்ற விஞ்ஞான விஷயங்களை அந்த காலத்தில் மிகவும் கணிதத்தில் மிகவும் தேர்ச்சி பெற்றிருந்தால் ஒழிய இது போன்ற விஷயங்களை ஆராய முடியாது.
And the often complex calculations had to be done personally.
மிகவும் சிக்கலான கணக்குகள் செய்யப்பட வேண்டியிருந்தது.
So at the age of 15, Bimala Prasad, that was the name given to him by Bhaktisiddhanta Saraswati Thakur, was awarded the title Siddhanta Saraswati.
So avarudaiya 15th vayadil avargalude thandai avarku alitha peyar Bimala Prasad. அவருடைய 15th வயதில் அவருக்கு சித்தாந்த சரஸ்வதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது.
For his excellence in astronomy.
வானசாஸ்திரத்தில் அவருக்கு இருந்த தேர்ச்சியின் காரணமாக இந்த பெயர் அவருக்கு வழங்கப்பட்டது.
This title demonstrates one who is highly favored by Saraswati, I mean highly learned.
சித்தாந்த சரஸ்வதி என்றால் மிகவும் மிகவும் அறிந்தவர், சரஸ்வதியினால் சரஸ்வதியின் அருளை பெற்றவர் என்று பொருள்.
Especially in Siddhanta.
குறிப்பிட்டு சித்தாந்தம் பிரிவில்.
There are various branches of learning.
இது பல விதமான அறிவு பிரிவுகள்.
Siddhanta means the conclusion of any the proper conclusion of any theoretical science.
Siddhantam endral oru,
it's not such easy discussion, is it? It means the confirmed conclusion of any theoretical science or theoretical concept.
So any theorem oru theorem endru theorem nu solluvanga tamil la. அந்த தியரியினுடைய ஒரு முடிவு, ஒரு இறுதி முடிவு என்று பெயர்.
And it's a term that is particularly used in astronomy.
இது இந்த வானவியல் சாஸ்திரத்தில் குறிப்பிட்டு இந்த பதம் பயன்படுத்தப்படுகிறது.
Later that name became extended to Bhakti Siddhanta Saraswati.
பிறகு அந்த பட்டமானது பக்தி சித்தாந்த சரஸ்வதி என்று விரிவாக்கப்பட்டது.
Which gives a whole different connotation to that of being an expert in astronomy.
So mudalin siddhanta saraswati endru vaanaveyil therchi petravar endradhukaga kodukapattathu aanal bhakti siddhanta saraswati endru solumbodhu adude porule migavum maari vidugirathu.
This word siddhanta is also of vital importance in bhakti.
So the siddhantam endru bhaktiyilum migavum mukkiyamaanadhaga kodukapadugirathu.
So those who conferred on him the title Siddhanta Saraswati for astronomical excellence, they could not have known that of the real Siddhanta that he had come to this world to teach.
So avarku vaanaviyal therchi petradhukkaga Siddhanta Saraswati endru pattam koduthavargal avar unmaiyaga indha ulagathirkku edhukka vandirukkar endradhai therindukollaamal irundhirukkar.
Usually such a title would be, you wouldn't get it at the age of 15. You'd have to be like a really one who is a very, to be awarded such a title, one had to be highly accomplished in any discipline of learning.
So 15 vayadhiley idhu pondra miga uyarndha pattathai pera vendum endral ஒருவர் மிக தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும்.
But Siddhanta Saraswati, although he was the age of an average student, but he was already teacher to many people older than him.
So அவர் ஒரு மாணவனை போல சிறு வயதினராக வாலிபராக இருந்த போதிலும் அவர் அநேகம் பேருக்கு ஆசிரியராக இருந்து போதிக்கும் நிலையில் இருந்தார்.
So we could say that those who bestowed on him this title, it may be something like Agnidev presenting to Krishna the Sudarshan Chakra, which is his eternal weapon.
So, அவருக்கு இந்த பட்டத்தை கொடுத்தவர்களை நாம் எதற்கு ஒப்பிட வேண்டும் என்றால், சுதர்சன சக்கரத்தை கொண்டிருக்கும் கிருஷ்ணருக்கு அக்னி தேவன் பரிசு கொடுப்பதை போல.
It was not that by their blessing he became Siddhanta Saraswati.
அவர்களுடைய கருணையினால் அவர் சித்தாந்த சரஸ்வதி ஆகவில்லை.
He is always fully replete with all knowledge of Siddhanta.
அவர் எப்பொழுதுமே அந்த முழு சித்தாந்தத்தை பற்றிய முழு அறிவை பெற்றவராக இருந்தார்.
What is Siddhanta?
சித்தாந்தம் என்றால் என்ன?
Krishna's two Bhagavan Swayam. Krishna is the original personality of Godhead.
கிருஷ்ணரே தான் முழுமுதற் கடவுள் என்பதுதான் சித்தாந்தம்.
Siddhanta is what are the principal siddhantas summarized by Srila Bhaktivinoda Thakur in his Dashamula Siksha, his foundational teachings in 10 points.
So Dashamula Siksha endru 10 kurippugalil avar vilakkirkkum bodhu indha siddhantham endru enna endrai kooriyirkar.
So anything we start to speak about Bhaktisiddhanta Saraswati Thakur, if we start to speak more, then already that will be a 5-hour lecture. Anything we start to speak about Bhaktisiddhanta Saraswati Thakur, if we start to speak in more detail, then that will become, just on some detail, that will become a 5-hour lecture.
So, Bhaktisiddhanta Saraswati Patti naam edhavadhu oru siri vishayathai patti solla vendum endralum adhu kurainthu 5 mani neram pidikkum.
And of course this Dashamula, these 10 points, that's not even 5 hours, that's all your life to discuss these things.
எனவே இந்த 10 விஷயங்களையும் நாம் சொல்ல வேண்டும் என்றால் 5 மணி நேரமும் போராது, நமது வாழ்நாள் முழுவதும் அதை பற்றி விவாதிக்க வேண்டியிருக்கும்.
So we do discuss these 10 points all the time within ISKCON, but not in a formal or systematic manner.
எனவே இந்த 10 விஷயங்களை பற்றி நாம் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தில் பேசுவதில்லை. எப்பொழுதும் இஸ்கானில் இதை பற்றி எல்லா சமயங்களிலும் இதை பற்றி நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம்.
I'll just give the first two, then you can understand what kind of points these are.
முதல் இரண்டு பற்றி மட்டும் இப்போது நான் கூறுகிறேன், அதை கொண்டே நீங்கள் மற்றவை பற்றி ஓரளவு அறிந்து கொள்ளலாம்.
That knowledge and understanding is transmitted through and to be understood through the system of Guru Parampara based on Shastra.
So, namakku Shastrangalin adipadayil Guru Paramparayin moolamaga arivai pera vendum.
Amnaya praha tattvam. All that is summarized in 3 words. That the Amnaya, the Shastric knowledge broadcast through the Guru Parampara, that speaks of tattva, that establishes what is tattva.
Please repeat.
Amnaya, or the system of knowledge, the knowledge that is given through the Guru Parampara based on Shastra, that describes what is tattva or reality.
So Guru Paramparayil Shastrathin adipadayil Guru Paramparayin valiyaga solapadum arivu tattvam endru koorapadugirathu.
So the first point of tattva is Harir Eha Paramam. Lord Hari, He is supreme.
So tattvathil mudhalaga koorapaduvathu enavendral Haridan velanavar endru.
So like this, it's if we are to discuss Bhaktisiddhanta Saraswati Thakur, then there's so many philosophical points.
So idhu pole Bhaktisiddhanta Saraswati Thakur avarai patti naam pesuvadha irundhal idhe pondra miga uyarndha aanmiga karuthugal irukkindrana.
Very deep and with many subtleties.
Indha vedanta karuthugal migavum aalamaanavai, migavum sookshmamaanavai.
Which is one reason why my book on him is, I've been working on it for more than 27 years now.
நான் அவரை பற்றிய இதை பற்றிய எழுதிய புத்தகங்களுக்கு 27 வருடங்களுக்கு மேற்பட்டு எழுத வேண்டியிருந்தது. இதொரு காரணம்.
I hope that it will, upon its publication, it will encourage others also to go deeper into Bhakti Siddhanta.
So அதை வெளியிட்ட பிறகு மற்றவர்கள் பக்தியின் ஆழத்திற்கு செல்வதற்கு அது தூண்டும் என்று நான் நினைக்கிறேன்.
Because Bhakti Siddhanta is not simply a name.
பக்தி சித்தாந்தம் சித்தாந்தம் என்பது வெறும் பெயர் மட்டுமல்ல.
But this term gives us a whole view on reality.
இது உண்மை பற்றிய முழு தோற்றத்தையும் நமக்கு அளிக்கிறது.
Which Bhaktisiddhanta Saraswati Thakur himself termed drig drishya vichar.
So Bhaktisiddhanta Saraswati அவர்களே இதை பற்றி கூறுகிறார்.
Drig drishya vichar.
Drig drishya vichar என்று.
He said that everything he taught is based on this drig drishya vichar.
அவர் கூறுகிறார், அவர் போதித்த எல்லா விஷயங்களுமே இந்த திரிக் திருஷ்ய விசார் என்பதை அடிப்படையில் உள்ளது.
It means consideration of who is the seer and who is the seen.
So அறிபவர் யார், அறியப்படும் பொருள் எது என்பது.
Generally we think I went to the temple and I saw the form of the Lord.
பொதுவாக நாம் நினைக்கிறோம், நான் கோயிலுக்கு சென்றேன், நான் கடவுளுடைய உருவத்தை பார்த்தேன் என்று.
I saw the vigraha.
நான் விக்கிரகங்களை கண்டேன்.
But the proper understanding is that he is the seer, we are to be seen by him.
ஆனால் அதை நாம் சரியாக எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பார்ப்பவர் அவர்தான், நாம் பார்க்கப்பட வேண்டும், வேண்டியவர்.
He is the enjoyer, we are to be enjoyed by him.
அவர்தான் அனுபவிப்பாளர், நாம் அவரால் அனுபவிக்கப்பட வேண்டியவர்கள்.
Due to not understanding these points, everything that goes on in the world is simply a disaster.
இதை தெரிந்து கொள்ளாததனால்தான் இந்த உலகத்தில் நடக்கும் விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆபத்தான விஷயங்களா இருக்கின்றன.
And even that which goes on in the name of religion is just a covered method of self-indulgence.
So மதத்தின் பெயரால் செய்யப்படுவது எல்லாமே நமது புறநின்பங்களாகவே அமைந்திருக்கின்றன.
So generally people like to hear stories.
பொதுவாக எல்லாரும் கதை கேட்க விரும்புவார்கள்.
Maybe you know, all this stuff is pretty difficult, I think.
Anyway, இது போன்ற விஷயங்கள் சில
professor is also out of practice for translating, and all of a sudden you get this. So maybe I'll tell some stories and that'll be easier for you all.
So இது ஒரு கதையா சொல்வதா இருந்தால் எளிதாக இருக்கும்.
Yeah, of course Srila Prabhupada, our own Srila Prabhupada made everything very easy for us.
Srila Prabhupada avargal ellavattiyume miga elidaga namakku koduthirukkargal.
The teachings of Bhaktisiddhanta Saraswati Thakur were presented in a very complex language and very very complex concepts.
So Bhaktisiddhanta Saraswati avargal ezhudhiya pusthangal ellame migavum sikkalagavum புரிந்துகொள்வதற்கு கடினமாகவும் இருக்கும்.
And Srila Prabhupada presented the same thing but in a very easy way.
ஆனால் Srila Prabhupada அவர்கள் அதே விஷயங்களை மிகவும் சுலபமாக எளிதில் புரிந்துகொள்ளும்படியாக கூறியிருக்கிறார்.
So they both serve the same purpose.
எனவே அவர்கள் இருவருமே ஒரே குறிக்கோளை கொண்டவர்களாக இருந்தார்கள்.
There is no difference between the teachings of Bhaktisiddhanta Saraswati Prabhupada and Bhaktivedanta Saraswati Prabhupada.
So Bhakti Siddhanta Saraswati Prabhupada அவர்களுக்கும் Bhakti Vedanta சுவாமி பிரபுபாதா அவர்களுக்கும் கூறிய விஷயங்களில் வேறுபாடு எதுவும் இல்லை.
But the manner of presentation is different.
ஆனால் அதை அளிக்கும் விதம் வித்தியாசமாக இருக்கிறது.
It's like Prabhupada himself said that I like to hear my Guru Maharaj.
பிரபுபாதா அவரே கூறுகிறார், நான் என்னுடைய குரு மகாராஜ் கூறுவதை கேட்க வேண்டும், விரும்புகிறேன்.
I couldn't always understand what he was saying, but still I would sit and listen.
அவர் சொல்வது என்ன என்பதை என்னால் எப்போதும் புரிந்து கொள்ளும்படி இருந்தது எல்லாம் இருக்கலாம், இருந்தாலும் அவர் பேசுவதை கேட்க விரும்புகிறேன்.
Regularly after his lectures all the disciples would come to one of his disciples, namely Srila Bhakti Rakshak Sridhar Maharaj, and ask, and then he would explain the same lecture to them in words that they could, in terms that they could understand.
ஸோ அவர் பேச்சை அவருடைய பேச்சை கேட்ட பிறகு
ஸ்ரீதர்
மகாராஜ் என்பவரை அணுகி அவர் என்ன கூறினார் என்பதை கேட்டு தெரிந்து கொள்வார்கள்.
He could catch what he was saying and express it in simpler terms.
ஸோ ஸ்ரீதர் மகாராஜ் என்பவர் அவர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் கூறியதை கேட்டு புரிந்து கொண்டு அதை எளிதாக மற்றவருக்கு கூறுவார்.
There are so many points. The manuscript I prepared is about 1500 pages, so, and it's just an introduction.
நான் எழுதிக்கும் கைப்பிரதியில் 1500
yeah
1500 பக்கங்கள் இருக்கின்றன.
So One major point is also that he was, at least from the external point of view, highly innovative in presenting Krishna consciousness.
ஒரு முக்கியமான விஷயம் என்றால் என்னென்றால் அவர் கிருஷ்ண உணர்வை பரப்பும்போது ஒரு புதுமையான முறையில் செய்திருந்தார்.
He accepted sannyas in 1918 at the age of 44.
அவருடைய 44வது வயதில் 1918 ஆண்டு அவர் சந்நியாசம் மேற்கொண்டார்.
Prior to that, for the previous 17 years, he had been living in Mayapur, an extremely austere life.
அதற்கு முன்பாக 17 வருடங்கள் அதற்கு முன்பாக மாயாபுரில் அவர் மிகவும் கடின விரதத்தை கொண்டு வாழ்ந்து வந்தார்.
Tapascharyam, do you say?
Pardon?
Tapascharyam, austere, we say. Tapas. Tapasya.
Tavam.
Tapam.
கடினமான தவ வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தார்.
And for the for just over 9 years before accepting sannyas, he had been observing a vow.
So sannyasam merkoluvadharku 9 varadangalukku munbaga avar oru viradam kandu kadaipidithar.
The vow was to chant the shatakoti nama japa vratam. That means to chant 100 crores of the holy names.
அந்த விரதம் என்னவென்றால் 100 கோடி முறை நாம ஜபம் செய்வது.
That means he was chanting, we chant 16 rounds a day minimum, right?
நாம் குறைந்தபட்சம் 16 மாலைகள் ஜபிக்கிறோம்.
So 4 times that is 64.
அதே போல 4 மடங்கு 64.
And 3 times that is 192.
அதே போல 3 மடங்கு என்றால் 192.
So he was chanting 192 rounds, 3 lakhs of names every day.
So avar ovvoru naalum 192 maalaigal, adhaavadhu 3 laksham naama japam seidhu vandhar.
He did that for over 9 years.
Adhu pol avar 9 varadangalukku melaga adhu pol avar japam seidhu vandhar.
He was living in the jungle of Mayapur.
Avar Mayapur kaattil vaazhndhu vandhar.
At that time, now if you go to Mayapur, it's become like a small town.
இப்பொழுது மாயாபூர் ஒரு சிறிய நகரம் போல ஆகி இருக்கிறது.
But at that time there was just one very small temple.
ஆனால் அவருடைய காலத்தில் அந்த சமயம் ஒரே ஒரு சிறு கோயில் மட்டும் அங்க இருந்தது.
At the birthplace of Chaitanya Mahaprabhu.
சைதன்ய மகாபிரபு பிறந்த தோன்றிய இடத்தில் அந்த சிறு கோயில் இருந்தது.
The present temple, the big or the at the birthplace, that wasn't constructed till what, 1927, I believe it was later, but one of Bhaktisiddhanta Saraswati Thakur's
disciples. So இப்போது அங்கிருக்கும் பெரிய கோயில் 1927 அல்லது அதற்கு பிறகு கட்டப்பட்டது.
There were no roads.
அந்த காலத்தில் சாலைகள் கிடையாது.
There was you'd have to hire a boat. Well, there are different ways of going, but whatever it was, it involved walking over the fields.
So அந்த காலத்தில் வயல்வெளிகளில் நடந்து செல்ல வேண்டும், படகுகளில் நம்ம பிரயாணம் செய்ய வேண்டும் என்று இருந்தது.
So he was living a very austere life and then he accepted sannyas.
So மிக கடினமான தவ வாழ்க்கையில் வாழ்ந்து பிறகு சந்நியாசம் மேற்கொண்டார்.
But surprisingly, shortly after he accepted sannyas, he left, it might seem surprising, that he left Mayapur and came to Calcutta.
ஆனால் பார்ப்பதற்கு நமக்கு விசித்திரமாக தோன்றும், அவர் சந்நியாசம் மேற்கொண்ட பிறகு மாயாபுரை விட்டுவிட்டு கல்கத்தாவுக்கு வந்து சேர்ந்தார்.
You think that a sannyasi would leave the big cities and go to the quiet places. He was already in a quiet place, Mayapur.
சந்நியாசிகள் நகரத்தை விட்டு அமைதியான காட்டுக்கு செல்வார்கள், ஆனால் அவர் சந்நியாசம் பெறுவதற்கு முன்பாக மாயாபுர் என்ற காட்டில் இருந்தார்.
And even his accepting sannyas was highly controversial.
அவர் சந்நியாசம் மேற்கொண்டது கூட மிகவும் பிரச்சனை பேசப்பட்ட விஷயமாக இருந்தது.
Because there had been practically no sannyasis in the Gauriya Sampradaya since the time of Chaitanya Mahaprabhu.
சைதன்ய மகாபிரபு காலத்திற்கு பிறகு கௌரிய சம்பிரதாயத்தில் சன்னியாசிகளே இல்லாமல் இருந்தார்கள்.
And all of the Gauriya sannyasis at the time of Chaitanya Mahaprabhu, they were actually initiated by, it appears that they were initiated by Mayavad rites.
ஸோ சைத்தன்ய மகாபிரபுவின் காலத்தில் இருந்த சன்னியாசிகள் மாயாவாதிகளின் மூலமாக தீட்சை பெற்றவர்களாக இருந்தார்கள் என்று தோன்றுகிறது.
The only exception being Prakashananda Saraswati, who was initiated in Sri Vaishnav Sampradaya.
ஆனால் பிரகாசானந்த சரஸ்வதி என்பவர் மட்டும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தீட்சை பெற்றார்.
So anyway, he came to Calcutta, which is a big materialistic city.
அப்போ இருந்தாலும் அவர் இந்த மாயாபூர் காட்டை விட்டு ஒரு பௌதிக நிலையில் இருந்த கல்கத்தா நகரத்துக்கு வந்தார்.
Eventually he established the Gaudiya Math.
அங்கு பிற்பாடு கௌடிய மடத்தை ஸ்தாபித்தார்.
Amazing, I've been speaking about Bhaktisiddhanta Saraswati Thakur for half an hour, and it's the first time I mentioned the Gaudiya Math, which is inseparable from
So Gaudiya Matham என்பது பக்திசித்தாந்த சரத்திலிருந்து பிரித்து பார்க்க முடியாது. நான் அரை மணி நேரமாக கௌடிய மடத்தை பற்றி சொல்லாமல் குறிப்பிடாமல் இருந்தது ஆச்சரியமாக இருந்தது.
Just like we can't think of Prabhupada without ISKCON, and we can't think of ISKCON without Prabhupada, so we can't think of Bhaktisiddhanta Saraswati without the Gaudiya Math or vice versa.
நாம் எப்படி பிரபுபாதரை ISKCON பற்றி எண்ணாமல் பிரபுபாதரை எண்ணுவதும் எப்படி அசாத்தியமோ, அதே போல பக்திசித்தாந்த சரஸ்வதி அவர்களை கௌடிய மடத்திலிருந்து வேறாக பார்ப்பது முடியாத காரியம்.
Later on, our Prabhupada, he had some disagreement with his god brothers in the Gaudiya Math.
Prabhupada got disagreement.
Yeah.
பிற்பாடு கௌடிய மடத்தில் பிரபுபாத அவர்களுக்கும் கௌடிய மடத்தில் இருந்த மற்றவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது.
Because he said that they lost the spirit of Bhaktisiddhanta Saraswati Thakur.
ஏனென்றால் பிரபுபாதர் கூறினார், அவர்கள் பக்திசித்தாந்த சரஸ்வதியின் பக்தி அவருடைய கூறியவற்றின் சாரத்தை அவர்கள் மறந்து விட்டார்கள்.
Which was one of very powerful preaching.
மிக சக்தி வாய்ந்த பிரச்சாரம்.
And therefore Srila Prabhupada started ISKCON separately.
எனவே தான் பிரபுபாத அவர்கள் அதிலிருந்து பிரிந்து ISKCON-ஐ ஸ்தாபித்தார்.
Although unfortunately due to infighting, the Gaudiya Math itself had split into innumerable branches.
துரதிருஷ்டவசமாக உட்பூசல் காரணமாக கௌடிய மடமானது அநேக சிறு பிரிவுகளாக சிதைந்துவிட்டது.
But anyway, ISKCON is founded to continue the teachings of Srila Bhaktisiddhanta Saraswati Thakur.
இந்த போதிலும் Srila Bhaktisiddhanta Saraswati Thakur அவர்களின் போதனைகளை பிரச்சாரம் செய்வதற்காக ISKCON ஸ்தாபிக்கப்பட்டது.
And Bhaktisiddhanta Saraswati Thakur was the founder of the Gaudiya Math. Bhaktisiddhanta Saraswati Thakur was the founder of the Gaudiya Math.
So Bhaktisiddhanta Saraswati Thakur அவர்கள் தான் கௌடிய மதத்தை ஸ்தாபித்தவர்.
Which during his presence was a very powerful dynamic preaching movement.
அவருடைய காலத்தில் அந்த கௌடிய மதம் மிக சிறந்த முறையில் பிரச்சாரம் செய்து வந்தது.
I said I was going to tell some stories.
So ஒரு கதை கூறுகிறேன் என்று சொல்லியிருந்தேன்.
Well, there are so many. Mostly they all have philosophical import.
அநேக கதைகள் இருக்கின்றன. அவை எல்லாம் வேதாந்த கருத்துக்களை கொண்டிருக்கின்றன.
When he was a young boy, just maybe about 4 years old, his father, Bhaktivinod Thakur, brought some mangoes home.
அவர் ஒரு 5 வயது சிறுவனாக இருக்கும்போது அவருடைய தந்தை பக்திவினோத் தாக்கூர் அவர்கள் சில
மாம்பழம்
ஃப்ரூட்ஸ்
மாம்பழம்
மாம்பழங்களை சில மாம்பழங்களை கொண்டு வந்தார்.
And that young boy, just a young toddler, he took one and ate it.
அந்த சிறுவன் அந்த மாம்பழங்களில் ஒன்றை எடுத்து தின்று விட்டான்.
So when Bhaktivinoda Thakur saw this, he admonished him.
இதை கண்டபோது அவருடைய தந்தை பக்திவினோத தாகூர் அவரை கண்டித்தார்.
So that nothing should be eaten without first offering to Giridhari.
ஹரிக்கு நாம் முதலில் நிவேதனம் செய்யாமல் நாம் எதையும் சாப்பிடக்கூடாது.
Giridhari, they were worshipping Govardhan Shila in the Giridhari Shila in the home of Bhaktivinoda Thakur.
அவர் பக்திவினோத தாகூர் அவர்கள் இல்லத்தில் ஒரு கிரிதருடைய ஒரு சாலிகிராம சிலையை அவர்கள் வழிபட்டு
வந்தார்கள்.
கோவர்தன சிலையை அவர்கள் வழிபட்டு வந்தார்கள்.
சோ தென் தி யங் பாய் ஜஸ்ட் எ லிட்டில் டைனி பாய் said, oh, I have committed a great offense.
So அந்த சிறு குழந்தை பக்திசிதானந்த சார் சிறு குழந்தையா இருக்கும்போது நான் மிகப்பெரிய அபராதம் செய்து விட்டேன் என்று அழுதான்.
And he vowed on the spot never again to eat mango in his life.
அப்பொழுதே அவர் ஒரு உறுதி எடுத்துக் கொண்டார், என்னுடைய வாழ்க்கையில் இனி நான் மாம்பழமே சாப்பிட மாட்டேன் என்று.
Please go wash your hands. don't put on your mouth. Yeah. Tell not to put their hands on the mouth. And don't touch anything else with your hands on the way out, which he's just doing. He was from his childhood, he was very bold.
So,
there was one reputed sadhu who visited, he and Bhaktivinoda Thakur came into the presence of.
So, appozhudhu oru prasiddhama petra oru sadhu irundar.
So the normal culture is that young boys are trained whenever they see any superior, especially a sadhu, they bow down, they offer dandavat. But this boy didn't do. So the sadhu asked Bhaktivinoda, why your boy, he doesn't bow down, why he's not following this
etiquette?
So Bhaktivinoda Thakur replied that he has taken a vow to remain at a great distance from, and not offer respect to sahajiyas.
So, after the Bhaktivinoda Thakur avargal kurinar, indha siruvan oru viradham merkondirukiran. Avan indha sahajiyargal enbarudumirundhu vilagi irpen endru viradham kondirukiran. Adhanal valangavillai.
Which means false devotees.
Sahajiyargal endral poliyana bhaktargal.
Once when he was at college, during his college days, he went with some others to visit the place of Ishwar Chandra Vidyasagar.
Our kalluriyil padikkumbodhu sagamaanavargaludan Ishwar Chandra Vidyasagar enbari paarka sendirundargal,
who was a famous professor of Sanskrit.
Avar migavum prasiddhi petra samskrutha professor aga irundar,
and had also at some point taught Bhaktivinoda Thakur some details of Sanskrit.
அவர் ஒரு காலத்தில் பக்திவினோத தாக்கர் அவர்களுக்கு சமஸ்கிருதத்தில் சிலவற்றை கற்பித்திருந்தார்.
So the conversation turned to the point of religion and God.
அவர்கள் பேசும்பொழுது மதம் கடவுள் பற்றி பேச்சு வந்தது.
So at this point the pundit, he wanted to, we don't want to talk about it.
அப்பொழுது அந்த பண்டிதர் கூறினார், இதை பற்றி நாம் இப்போது பேச வேண்டாம்.
He said, I don't want to say anything about God.
இதை கடவுளை பற்றி நான் எதுவும் பேச விரும்பவில்லை.
Because if I don't know who he is and I say something about him that is not correct, then it's better that we don't say anything.
சோ அவரை பற்றி அறியாத பொழுது அவரை பற்றி நாம் தவறாக பேசுவதை விட பேசாமல் இருப்பது நல்லது.
So the young man Vimala Prasad then challenged him.
அப்பொழுது இந்த வாலிபனாக இருந்த விமல பிரசாத் அவரை சேலஞ்ச் செய்தார்.
சவால்
சவால் சவால் விடுத்தார்.
We have the book Hare Krishna Sawal.
Sawal.
So that then why did you write in your you published one book, and in that book you wrote that Ishvara is without any form.
அப்படி என்றால் நீங்கள் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறீர்கள், ஈஸ்வரன் என்றால் உருவமற்றவர் என்று எழுதியிருக்கிறீர்கள்.
Or qualities or personality. You wrote that Ishvara has no form or qualities or personality.
உங்கள் புத்தகத்தில் நீங்கள் ஈஸ்வரருக்கு எந்த விதமான குணங்களும் இல்லை, அவருக்கு உருவம் இல்லை என்று எழுதியிருக்கிறீர்கள், ஏன் அவ்வாறு எழுதினீர்கள் என்று கேட்டார்.
He pointed out the hypocrisy that he was saying, I would rather not speak anything about him, but in his book he had written the atheistic statement. So the God Pandit has no form, qualities or activities.
அந்த பண்டிதர் கடவுளை பற்றி எனக்கு தெரியாத போது அவரை பற்றி நான் பேச விரும்பவில்லை என்று கூறினார். ஆனால் அவரே அவருடைய புத்தகத்தில் கடவுளுக்கு உருவம் இல்லை, அவருக்கு குணங்கள் இல்லை என்று கூறினார். அந்த போலித்தனத்தை அவர் கண்டித்தார்.
So he challenged everyone.
எனவே அவர் எவர் இதே போல அவர் எல்லாருக்குமே சவால் விடுத்தார்.
He was not in the line of pure devotion.
உண்மையான பக்தி வழியில் இல்லாதவர்களிடம் அவர் இவ்வாறு சவால்
விடுத்தார். Being expelled from the Sanskrit college in Calcutta.
இதன் காரணமாக அவர் கல்கத்தாவில் இருந்த சமஸ்கிருத கல்லூரியிலிருந்து வெளியேற்றப்பட்டார்.
Practically he was expelled. He left, but if he hadn't left, he would have been expelled.
அவர் கல்லூரியை விட்டு வெளியேறினார். ஒருவேளை அவர் வெளியேறாமல் இருந்தாலும் வெளியேற்றப்பட்டிருப்பார்.
Because the teachers couldn't tolerate that he was always pointing out the defects in the various atheistic things they were saying.
ஏனென்றால் அங்கிருந்த ஆசிரியர்கள் அவர்களுடைய நாஸ்திக கருத்துக்களை அவர் வன்மையாக கண்டித்து வந்தார். அதற்காக அவர் வெளியேற்றப்படும் நிலையில் இருந்தார்.
Anyway, I'll tell some more things this evening.
இன்னும் சில விஷயங்களை பற்றி இன்று மாலை உங்களுக்கு நான் கூறுகிறேன்.
About this great devotee of Krishna. This great devotee of Krishna.
Krishna miga uyirnda Krishna bhakta uyirnda Krishna bhaktare patri.
Whose great love for Krishna was manifest at his intolerance of anyone doing or saying anything which was against the principle of Krishna consciousness.
Avrudaiya miga uyirnda bhakti eppadi velipettadendral yaar inda Krishna bhaktiye patri thavarana karuthugalai koorugirargalo avargalai edirpadu endra nilaiyil velipettadu.
So now we'll perform the Pushpanjali ceremony.
இப்போது நாம் இந்த புஷ்பாஞ்சலி செய்வோம்.
Then after that there will be a bhog offering.
அதற்கு பிறகு ஒரு போக நிவேதனம் இருக்கும்.
And ஆரத்தி.
அதற்கு பிறகு ஆரத்தி.
And distribution of prasad.
பிறகு பிரசாதம் வழங்குதல்.